தினந்தோறும் தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. இப்போதும் எப்போதும் கவி நூறு பாடி தொழுவே உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தீண்டல் அது போதுமே. என்றும் என் வாழ்வே உனதாகுமே. தினந்தோறும் தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்டருக்கும் இணைய அன்பான இறை மக்களே, இரக்கம் நிறைந்த ஆண்டவருடைய பேரிரக்கத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓரிடம்தான் இந்த திருப்பலி. கல்வாரி பலியில் இயேசுவின் பாடுகளை மட்டும் நாம் நினைவு கூறுவதல்ல, அந்த பாடுகளுக்கு பின்பாக இருக்கிற ஆண்டவருடைய இணையில்லாத அன்பையும் இரக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் நினைவு கூர்ந்து அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் படைத்த இந்த மனித இனத்தை அழகை அணுகி வருகிற பொழுது ஆண்டவர் ஆதங்கம் கொண்டு அதிகாரத்தோடு அந்த அழகையை விரட்டுவதைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் வாசிக்க நமக்கு தியானிக்க ஒரு அழைப்பாய் நமக்கும் கூட கொடுத்திருக்கிறார். நம் எல்லோரும் ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைகள், அழகைக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆவியின் வல்லமை நமக்குள் இருக்கிற பொழுது எந்த ஒரு அந்தகார சக்தியை நம்மை அணுக முடியாது என்பதை ஆணித்தரமாய் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாய்ப்பில் இந்த தெய்வீக பலியில இணைந்து ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசி நம் மீது பொழியப்பட நம் பாவங்களிலிருந்து விடுதலை வேண்டி இறையருள் மன்றாடுவோம்.
எல்லாம் நீயே சுவே, என் உயிரும் நீயே சுவே. எல்லாம் நீயே சுவே, என் உயிரும் நீயே சுவே.
என் வாழ்வும் நீயே சுவே.
நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீயே சுவே. நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம், எல் செல்வம் நீயே சுவே.
பாவியாய் நான் அலைந்தே பாதை தடுமாறினேன்,
பாவியாய் நான் அலைந்தே பாதை தடுமாறினேன்.
பாவ உலகில் பாவியை மீட்க பலியானேன் என் இயேசுவே.
பாவ உலகில் பாவியை மீட்க பலியானேன் என் இயேசுவே.
எல்லாம் நீ இயேசுவே, என் உயிரும் நீ இயேசுவே. எல்லாமுள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை நின்று தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்தவரான இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவர் நீரே. உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும், அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்தோடு உருவாக செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே.
முதல் வாசகம். மனித இயல்பை மட்டுமுடையவர் ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரை அனைத்தையும் துருவி ஆகிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிலிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்கு உரியவற்றை பற்றி விலகி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடையவர் ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது, ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
தா
நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தன் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகம் ஊருக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்போது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவேமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அது இருபுறமும் வெட்டக்கூடிய கூரிய கருக்குன்னு மேலானது. உள்ளத்தையும் எண்ணத்தையும் அது ஊடுருவி பாயக்கூடிய, சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வல்லமை நிறைந்தது என்பதை ஒவ்வொரு நாள் திருப்பலி நாம் பங்கெடுக்கிற பொழுது, கடவுளுடைய வார்த்தை நம்ம தியானிக்கிற பொழுது, அது நமக்கு புதிய புதிய வெளிச்சத்தை தருகிற பொழுது அதை நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாசகம் தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை பார்க்கிற விதம், அவர் எப்படியெல்லாம் இறையரசனுடைய அந்த கனவை நோக்கிய பயணத்தில் போகிற பொழுது, இடைஞ்சல்கள் வருகிற பொழுது எப்படி அவற்றையெல்லாம் சரி செய்து பயணித்தார் அப்படின்றத நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் மைய சிந்தனையை எடுத்திருக்கிற செய்தி, ஆண்டவரை கண்டால் அழகையே அலறுவான். அதான் அடுத்த செய்தி, ஆண்டவரை கண்டால் அழகையே அலறுவான் அப்படின்ற ஒரு செய்தியோடு நம்ம பயணிக்கலாம்னு நினைக்கிறேன். நெப்போலியன் போனபர்ட், பிரெஞ்சு தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பேரரசை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்ட ஒரு குள்ள மனிதன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். மிகப்பெரிய ஒரு பேரரசை, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், பிரெஞ்சு தேசத்தினுடைய கொடி வந்து உலகமெல்லாம் பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அந்த ஆசைக்கேற்ற முயற்சிகளை செய்தார். சொல்லுவாங்க, அவர்லாம் தூங்குகிற நேரம் மிக சொற்பமான கணங்கள் தான் தூங்குவாராம். அந்த அளவுக்கு அந்த கனவை நோக்கி ஓடிட்டு இருந்தார். அப்போ ஆனால் அவர் நினைச்ச அந்த ஒரு இலக்கை அவரால் அடைய முடியல. அப்போ ஒரு முறை தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள் மற்ற வீரர்களோடு உட்கார்ந்து பேசும் போது உலகத்தினுடைய வரைபடத்தை அப்படி வச்சுக்கிட்டு சொன்னாராம், இதை எல்லாம் என்னால் முடியும், இந்த உலகத்தையே ஒரு பிரெஞ்சு சாம்ராஜ்யமாக உருவாக்க முடியும், ஆனால் இந்த சிவப்பு புள்ளி என்னை தடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அந்த சிவப்பு புள்ளி எது அப்படின்னு சொன்னால், அதுதான் பிரிட்டிஷினுடைய அரசு. பிரிட்டிஷனுடைய செயல்பாடுனால அவங்களால அந்த இலக்கை அடைய முடியல நெப்போலியன் சொன்னாராம். இது வந்து ஒரு நிகழ்வு, அதை அப்படி இங்கே கொண்டு வந்து நான் பார்க்குறேன். அழகை வந்து இப்படித்தான் ஒரு தன்னுடைய சகாக்களை எல்லாம் கூட்டு வந்து, சாத்தான் என்ன பண்ணுறான், தன்னுடைய சகாக்களை எல்லாம் கூட்டி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறான். பார், உலக வரைபடத்தை காமிச்சு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும், ஆனால் இந்த ஒரே ஒரு சிவப்பு புள்ளி என்னை தடுத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அழகை சொன்னிச்சான். அந்த சிவப்பு புள்ளி என்னவா இருக்கும் நீங்களே சொல்லலாம். அந்த சிவப்பு புள்ளி வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஆண்டவர் இயேசுடைய ரத்தம். கல்வாரியில் அவர் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தமும் தான் இன்னைக்கு அழகை வந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த முடியாமல் அல்லது இருக்கிற சாம்ராஜ்யம் இழந்து போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இயேசு ஆண்டவருடைய ரத்தம். அப்பேற்பட்ட விலைமதிக்க முடியாத இரத்தத்திற்கு சொந்தமான ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அதிகார தோரணையோடு பேசுகிற பொழுது அங்கிருக்கிற மக்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வியந்து பார்க்கிறார்கள். இப்போ பைபிளுக்கு வருவோம். இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பிக்கிறார். ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ரெண்டு செய்தி என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நம்மளே பார்ப்போம் இல்லையா, ஒரு பணக்கார் ஒரு படிச்சு ஒரு டாக்டர் விட்டு பையன் டாக்டர் ஆகிட்டான் அப்படின்னா அது நமக்கு பெருசாக தெரியாது, பார்த்துக்கோங்க. அவர் டாக்டர், உங்கள் அப்பா டாக்டர், பிள்ளையும் டாக்டர் ஆகுது. ஒரு வாத்தியார் விட்டு பிள்ளை, அவர் வாத்தியார் ஆச்சுன்னு அப்படின்னா நமக்கு பெருசாக தெரியாது, பார்த்துக்கோங்க. நமக்கு இட்ஸ் நாட் அ சர்ப்ரைஸ் டு அஸ். ஆனால் ஒரு விவசாய விட்டு பிள்ளை, ஒரு டெய்லி ஒரு என்ன சொல்கிற டெய்லி கூலிக்கு போகிற விட்டு பிள்ளை டாக்டர் ஆச்சு அப்படின்னா நமக்கே ஆச்சரியமாக வரும். அதுபோல தான் இந்த இடத்துல அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இயேசு சொன்ன போதனையினால வரல, இந்த ஆள் எங்கிருந்து வர்றான் அப்படின்றதான் அதுலேருந்து வராங்க. இந்த அடி ரூட்லேருந்து தூக்கிட்டு வராங்க. இவர் யார், மரியாவுடைய மகன் தானே, அவர் எப்படி இப்படி பேசுறாரு, அந்த ஆச்சரியம் தான். அதான் இயேசுன்ற இங்கே கோவப்படுறாரு, இல்லைன்னா கோவப்பட்டுருக்கே மாட்டார். இவர் யார், சூசையுடைய மகன் தானே அப்படின்னு நினைக்கும் போது கோவப்படுறேன், என்னுடைய போதனை பிடிச்சிருக்குது, என்னுடைய போதனை வந்து உண்மையிலே புரட்சிகரமாக இருக்குது, அதனால அவர்கள் வியப்பில் ஆளவில்லை. ஆனால் யார், எந்த இடத்துல வந்து வர்றாரு, அவர்னால இப்படி இப்படி பேச முடியுது அப்படின்றத கேட்டு தான் ஆண்டவர் கோவப்பட்டு இன்னும் அதிகாரத்தோடு பேசுகிறார். உங்களுடைய பார்வைகள் எல்லாம் மங்கி போன பார்வைகளாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விதத்தில் சொல்ல போனா கோபத்தில் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். பல நேரங்களில் இயேசு ஆண்டவருடைய போதனை இன்னைக்கு தாங்க நமக்கு வந்து பைபிள் எழுதப்பட்டு 2000 வருஷம் பாரம்பரியத்தில் அது புனித நூலாய் பார்க்கப்பட்டு நமக்கு இன்னைக்கு வேணால் ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு 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 பொக்கிஷம் போல, ஒரு நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு அழியாத தேட கிடைக்காத ஒரு ஒரு புதையலை போல நம்ம இயேசுவை பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கு அவர் அப்படி பார்க்கவே இல்லை, பார்த்துக்கோங்களேன். எவ்வளோ பேர் அவரை கேலி செஞ்சாங்க, எவ்வளோ பேர் அவருக்கு எதிராக திட்ட கொல்லலாம் பார்த்தாங்க. பேசிகிட்டு இருக்க மனுஷனை முடிச்சுக்கொண்டே மலையிலேருந்து தள்ளி விட்டுடலாம் அப்படிலாம் நினச்சிருக்காங்க. பைபிளில் எல்லாமே இருக்குது, நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்றா அது தெரிய வரும். அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர் அதிகாரத்தோடு பேசுகிறார். நீ போ, நீ செய்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இரு, எனக்கான ஒரு கனவு இருக்கிறது, அந்த இலக்கை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கார். மக்களே, நான் உங்களுக்கும் சொல்கிறேன், எல்லாருக்குமே உள்ளது, என் பணி வாழ்க்கையில் நான் சந்தித்தது, உங்களுடைய பணியில் நீங்களும் சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய இலக்கு கிளாரிட்டி கிளியராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, எதை ரீச் ஆக போகிறீங்க அப்படின்றத குறித்த ஒரு தெளிவான பார்வை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 1000 பேர் 1008 காரியம் சொன்னாலும் யூ கேன் மார்ச் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் யுவர் கோல். அதை நம்ம மறந்துடவே கூடாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அங்கங்கெல்லாம் தேட வேணாம், ஏசப்பா தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அவருடைய கோல் கிங்டம் ஆஃப் காட், அவ்வளோதான், இறை அரசு அப்படின்றதா என்னுடைய கோல். அதை நோக்கி நான் போகும்போத என் ஊர்க்காரன் சொன்னான், என் சொந்தக்காரன் சொன்னான்னு யார் என்ன சொன்ன எனக்கு இல்லை, என்னுடைய அதிகார தோரணையோடு நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கிறேன் அப்படின்ற தெளிவாக இருக்க. ரெண்டாவது, இன்றைக்கி அவங்களாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வியந்து பார்க்குறதுக்கு காரணம் என்ன, மரியாவுடைய பிள்ளை, இவர் வந்து யோசேப்புடைய பிள்ளை, இது ஏசப்பா வேண்டி வாங்கினதில்லை, தந்தையுடைய திட்டம், மரியாவுக்கும் மகனாய் யோசேப்புடைய வளர்ப்பில் வளரணும் அப்படின்றது கடவுளுடைய திட்டம். கடவுளுடைய திட்டத்தை கேளியாக பார்க்கறதுக்கு அதை போய் நம்ம வந்து கேள்வி எழுப்பி அதை கொச்சைப்படுத்துவதற்கு இங்கே யாருக்குமே அதிகாரம் இல்லை. அவங்க கொச்சைப்படுத்துறதுனால தான் ஆண்டவர் இங்கே கோவப்பட்டு ரொம்ப அதிகாரத்தோடு பேசுகிறார். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார், தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் அங்கே இருக்கிறார். அன்பான இறை மக்களே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்கள், பேய் ஓட்டினதான் ஒரு இடத்துல கூட செய்திருக்காது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் இதிலேருந்து தொடக்கத்திலேருந்து நீங்கள் கடைசி வர நீங்கள் பழைய ஏற்பாடு வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா முழு பழைய ஏற்பாட்டிலும் பேய் ஓட்டின செய்தி அங்கே இருக்கவே இருக்காது. அதே போல் நீங்கள் பவுலடியாருடைய கடிதங்களுக்கு போயிருங்க, அப்படியே திருவழிபாடு போயிருங்க, அங்கேயும் பேயை பற்றிய ஒரு செய்தியுமே இருக்கு, பேய் பற்றி இருக்கும், பேய் ஓட்டப்பட்டதாக செய்திருக்காது. அப்போ எங்கே தான் ஃபாதர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 நற்செய்திகளில் இருக்குது, திருத்தூதர் பணிகளில் இருக்குது, இங்கே மட்டும்தான் பேய் ஓட்டியதை குறித்த குறிப்பு நமக்கு இருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் பேய் இல்லையா, இருந்துச்சு, அது வரல இருந்துச்சு. அப்போ திருவள்ளி பாட்டில் பேயில இருந்திருக்கும், ஐயா இங்கே மாத்திரம் முட்டிக்கிட்டே இருக்கார் இயேசுவோட அப்படின்னா அழகை இருக்கிறது அப்படின்றதுல வந்து எனக்கெல்லாம் நம்பிக்கை உண்டு. ஏன்னா நன்மை ஒன்று இருக்கிறப்போ தீமை ஒன்று இருக்கத்தானே செய்யும். அதோடய வடிவம் வேறவா இருக்கலாம். நம்ம படத்தில் காமிக்கிற போது கருப்பு கலர் அங்கேயே போட்டு முடியெல்லாம் விரித்து போட்டு நாக்கு தொங்க போட்டு வர்ற அந்த பெய் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு எதிர்சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ எதிர்சக்தின்னு ஒன்று இருந்தால் தானங்க அப்போ என்ன சொல்கிறது நல்ல சக்திக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. பழைய ஏற்பாட்டில் வருகிற பொழுது நான் அப்படி இஸ் அ பர்சனல் ரிஃப்ளெக்ஷன். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இப்படி நீங்கள் மாறுபட்டு சிந்திக்கணுன்றதுக்காண்டி சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் சாத்தா வந்து அதற்கு ஈக்குவலான ஒரு ஒரு ஆப்போனண்டை பார்க்கவே இல்லை. அதனால வெரி சம்மிசிவ், அது செயல்படாமே இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் வந்த உடனே ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அது வேலை செய்யவே ஆரம்பி. ஆகா, நம்ம நினைச்சு கூட பார்க்கலையே இப்படி. ஏன்னா கடவுளுடைய திட்டம் அப்படின்றது அழகிக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். ஒரு சில நேரங்கள் நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்விஸ்ட்டு வைப்பாங்க, யார் எப்போ எப்படி வருவாங்கன்னு தெரியாது இல்லையா. அப்போ தந்தையாம் கடவுள் அவர் ஒரு பிளான் பண்ணி செஞ்சுட்டே வர்றாரு. ஒவ்வொரு இடத்துலையும் வரும் போது அழகை வந்து அந்த மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. சம்மிசிவா தெரியாம தான் டிஸ்டர்ப் பண்ணுது. இஸ்ரேல் மக்களை டிஸ்டர்ப் பண்ணுது, அவரை வழி நடத்தக்கூடிய அந்த ஆயர்களை டிஸ்டர்ப் பண்ணுது, ராஜாக்களை டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் அழகைக்கு எது தெரியல அப்படின்னா பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. தந்தையுடைய பிள்ளையே இந்த உலகத்தில் பிறக்க போகிறான்றது தெரியாமல் இருந்துச்சு. அவர் வளர்ந்து வரும்போது கூட அவருக்கு தெரியல பார்த்துக்கோங்க. பணித்தளத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் விழிச்சுக்கிறது, ஆகா இதை நம்ம நினச்சே பார்க்கலையே, இப்படி ஒரு கேரக்டர் அவர் கொண்டு வந்து நுப்பாட்டுவாருன்னு தெரியல. உடனே தான் பேய்க்கும் ஜீசஸ்க்கும் அங்கே நன்மைக்கும் தீமைக்கும் இடையில சண்டை வெளிப்படையாக நடக்குது. நடந்துகிட்டு தான் இருக்குது, இன்றைக்கி வேறு நடக்குது, எனக்குள்ளே நடக்குது, உங்களுக்குள்ளே நடக்குது. வெளிப்படையாக அந்த இடத்துல அந்த சண்டை நடப்பதை நாம் விவிலியத்தில் பார்க்குறோம். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கி நிறைய இடங்களில் என்ன சொல்கிறது இருளின் மக்களுக்குரிய தன்மையோடு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு ஆண்டு நமக்கே தெளிவாக சொல்லுவார். யோவான் செய்தி 4 மன்னிக்கணும், யோவான் செய்தி 8:44, சாத்தானை உங்கள் தந்தை, உங்கள் தந்தையின் விருப்பப்படி நடப்பதை உங்களுடைய விருப்பம். தொடக்க முதல் அவன் ஒரு கொலையாளி, அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்பதே இல்லை. அவர்கள் பொய் பேசும்போது அது அவனுக்கு சார்பாக இருக்கிறது, ஏனெனில் அவன் பொய்யன், பொய்யின் பிறப்பிடம். யாரு யாரெல்லாம் பொய் பேசுறானோ அவன் தான் சாத்தான் அப்படின்றத அவருடைய நமக்கு சொல்லுது. அப்போ கடவுளுடைய பார்வையில் அழகை என்பது அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதுதான். எப்படி சொல்றோம்னா படைப்பு அனைத்தின் மீதும் ஆண்டவர் அதிகாரம் கொண்டிருக்கிறார். அழகையின் மீதும் ஆண்டவர் அதிகாரம் கொண்டிருந்தார். ஆனால் அந்த அழகையினுடைய அதிகாரம் ஆண்டவரின் அதிகாரத்தை விட்டு மேலே போறதுக்கு காரணம் நானும் நீங்கள் தான். இயல்பு தன்னிலையில் அழகையால் ஆண்டவரை வெல்லவே முடியாதுங்க, வெல்லவே முடியாது. ஆனால் நாம் நம்ம இயல்பிலிருந்து மாறுகிற பொழுது, அழகைக்குரிய சாயலை பெறுகிற பொழுது ஆண்டவர் அங்கே தோற்று போகிறார். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ் யோபு. அவர் ஒருத்தர் தான் நமக்கு இன்னைக்கு வர பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆண்டவர் வந்து யோபு மேலே பெட்டு கட்டினது மாதிரி தான் இன்னைக்கு என் மேலேயும் உங்கள் மேலேயும் பல நேரங்களில் பெட்டு கட்டுறார், பெட்டு கட்டுவார். என் பிள்ளையை தொட்டுப்பார், என் பிள்ளையை நீ யோசி சோதனை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லும் போது அழகை வந்து இறங்குறவனே நம்ம அவரை கண்ட உடனே அவர் நம்மளை சோதிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு தனிப்பட்ட ஈர்ப்போடு நம்ம அவரோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம பல இடங்களில் நம்ம தோற்கடிக்கிறோம். அதை நமக்கு சொல்கிறார், அவன் பொய்க்கொல்லி பாய், அவனோட சேராத, பொய்யினுடைய பிறப்பிடமே அவன் தான் அப்படின்னு யோவா நினச்சிகள் ஏசாண்டவரே நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அழகை தன்னிலையில் ஆற்றல் அற்றது, அது நம்மனால தான் ஆற்றல் பெறுகிறது. என்ன சொல், ஒரு சில வைரஸ்லாம் சொல்லுவாங்க, எக்ஸாக்ட்லி நான் அந்த பேரை மறந்துட்டேன், வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு முன்னாடி கொரோனா வைரஸ் வந்துச்சு இல்லையா, கொரோனா வைரஸ் கீழே கிடந்தால் அதுக்கு ஒரு வாய்ஸுமே இல்லை. இப்போ நான் தும்முறேன், அந்த தும்மும் போது அது போய் ஒரு தரையில் விழுந்துருச்சு, தன்னிலையில் ஆற்றல் அற்றது. இப்போ நான் அச்சுன்னு இப்போ தும்புறேன், இந்த இடத்துல கொரோனா வைரஸ் விழுந்துருச்சு. அப்போ இதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்து தொட்டு அதை மூச்சுக்குள்ளே கொண்டு போடாதான் அதுக்கு லைஃப் இல்லைன்னா அதுக்கு லைஃபே இல்லை. இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அழகை தன்னிலையில் ஆற்றல் அற்றது, நாம் தான் அதுக்கு என்ன சொல்கிறோம், வாழ்க்கையை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். 1 யோவான் 3:8, அருமையான ஒரு பகுதி, நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு பகுதி. பாவம் செய்கிறவர் அழகையை சார்ந்தவர், ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. நல்லதே அவன் செஞ்சதில்லை, தொடக்கத்திலிருந்து அது பாவம், பாவத்தை தான் செய்கிறது. ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். அதான் அங்கே இருக்கிற கடவுளுடைய செய்தி. தொடக்கத்திலிருந்து பாவம் இருந்துகிட்டே இருக்கிறது. இந்த அழகையை கொள்வதற்கு, அதை வெல்வதற்கு ஆண்டவர் இறைமகன் இந்த உலகத்தில் தோன்றினார். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது. அப்போ அந்த இறைமகன் தோன்றி அவர் என்னென்னா செஞ்சார், அதில் ஒரு காரியம்தான் மக்களே பேய்களை ஓட்டக்கூடிய அந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றார். இன்னொரு வசனம் கூட நான் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். குலசீரிக்களை திருமக 1:4 இவ்வாறாக நமக்கு சொல்லுகிறது. அவரே இருளின் அதிகாரத்தில் இருந்து, அவர்னா யாரு, ஆண்டவர் தான். அந்த என்ன சொல்ல தொலை, அந்த அழகையின் செயல்களை தொலைக்க அந்த மண்ணில் தோன்றினார் இல்லையோ, அவருடைய செயல். ஆண்டவரே, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு நம்மை உட்படுத்தினார். அந்த மகனால் தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். இது ஆண்டவருடைய செய்தி. அப்போ இயல்பா நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்பதான் சர்வ வல்லமையோடு ஆண்டவர் இருக்கிறாரு, இந்த உலகத்தையே தன் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு, அவரை மிஞ்சி எதுவுமே இல்லை அப்படின்னு அழகையும் அவருக்குள்ளதானே வரணும் அப்படின்னு நாம நினைக்கலாம். அந்த இடத்துல தான் நாம கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எனக்குள்ள நன்மையின் ஆவியும் இருக்கிறது, தீமையின் ஆவியும் இருக்கத்தான் செய்யறது. சொல்லுவாங்க, எல்லா மனுஷனுடைய உடம்புக்குள்ளையும் சர்டன் அமௌண்ட் ஆஃப் வைரஸ் இருக்கத்தான் செய்யும், சர்டன் அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கத்தான் செய்யும். அது எப்போ செயல்படுது அப்படின்றது நம்முடைய வீக்னஸை பொறுத்து தான் இருக்கு. எப்போ உடம்பு வீக் ஆகுது இமிடியேட்டாக அது வந்து செயல்பட ஆரம்பிக்கும் இல்லையா. அதுபோலதான் அழகையின் ஆவியும் இங்கு இருக்கிறது, ஆண்டவரின் ஆவியும் இருக்கிறது. இந்த அழகையின் ஆவி என்ன செய்யும்னா, இது அடிமைப்படுத்தும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கே என்ன வேலை, ஒழித்து விடவா வந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பொசஸ் பண்ணி வைக்கிறது. அழகை அடிமைப்படுத்தி வைக்கும், ஆண்டவருடைய ஆவி நமக்கு அடிமைப்படுத்தாது, வாழ்க்கைக்கான வழியை சுதந்திரத்தை நமக்கு தரும், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கடவுளுடைய ஆவி நமக்கு தருகிற அந்த இடத்துல தான் பார்க்க முடியும். அன்பு இறைமில்லைகளே, நம்ம யார் பக்கம் நிற்கிறது அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. அழகை அப்படின்றத பற்றி இன்றைக்கி நிறைய பேர் இந்த பேய் ஓட்டுறதை வச்சு நிறையா பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க, மந்திரியம் பண்ணுறது, அந்த பந்தர், இந்த பந்தர், எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாருமே, இங்கே எல்லாருமே எனக்குள் இறைவன் வாழுகிறான்ற நம்பிக்கையோட மத்தர் இருங்க, அவங்களுக்குலாம் பிஸ்னஸ் அடிபட்டு போயிருங்க. ஆண்டு நமக்கு சொல்கிறார்கள், நீங்கள் தான் நான் வாழுகிற ஆலயம், உயிருள்ள ஆலயம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. பவுலுடையாருடைய கடிதங்களில் நாம வாசிக்கிறோம், நீங்களே என் ஆலயம், நீங்களே உயிருள்ள ஆலயம் அப்படினார். உண்மைதான், நாம எல்லாரும் ஆலயம், ஆனா ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் இல்லை, அதான் பிரச்சனைங்க. இன்றைக்கி நிறையா கோயில்கள் பிரம்மாண்ட பிரம்மாண்டமாக கோயிலை கட்டுறாங்க இல்லையா, கோயிலை கட்டிட்டு ஒரே சடங்கு சம்பிரதாயங்கள் திருவிழாக்கள் அப்படின்னு அப்படின்னு கொண்டாடிட்டே இருக்கிறமே ஒழிய அந்த இயேசுடைய உண்மையான நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லையா. அதுபோல தான் நீங்களே ஆலயம், நான் தான் ஆலயம், ஆனால் ஆண்டவர் இல்லாத ஆலயமாக நம்ம இருக்கிறதுனால தான் அழகை நம்மளை வந்து எளிமையாக நம்மளை பிடிக்க முடிகிறது. நானும் இதை குறித்து நிறையா முறை யோசிச்சிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன அனுபவம் இருந்துச்சு, இந்த பேய் ஓட்டுறது அப்படின்னு ஞாபகம் வருது. நான் ஒரு முறை ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், பூசம் முடிஞ்சு, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிஞ்சு, 11 மணி திருப்பலி. அங்கே வழக்கமாக அந்த அழகை பிடித்தெல்லாம் கொண்டு வருவா, வளையம்பட்டி அப்படின்னு அந்த இடத்து பேர். இப்போ பூசம் முடிஞ்சு ஒரு திருமுழுக்கு கொடுக்க வேண்டியிருந்துச்சு. பூசம் முடிச்சுட்டு அந்த திருமுழுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு மைக் எடுத்துகிட்டு முன்னாடி வந்து சட்டியான கத்து, அந்த அம்மா கட்டின சேலை அப்படியே தெரிச்சு ஓடுது, முட்டையெல்லாம் பறக்குது, ஆய் ஊய் ஊயின் ஆள் கத்துது. அந்த பக்கம் சவத்தியார் இருக்கிறார், இந்த பக்கம் மாதா இருக்கிறாங்க, பயங்கரமான சத்தம். என்னடா அப்படி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு நான் டபக்குன்னு என்ன பண்ணேன், அது என்னோட ஆள் கொஞ்சம் வெயிட்டாக வரைஞ்சி பிடிச்சி நறுக்குன்னு தலையை ஊற்றி அமுக்கிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச கடை ஒரு சில ஜபங்கள், நான் எனக்கு ரொம்ப பிடித்தமான அந்த எதிர்சக்திகளுக்குரிய அந்த வார்த்தைகள், இறை வார்த்தைகள்லாம் சொல்லி நான் மனசுக்குள்ளே அப்படியே வேண்டிகிட்டே இருந்தேன். பார்த்துக்கோங்க, வேண்டிட்டு அப்படியே கையெடுத்து, ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு திருமுழுக்கு நடக்க போகுது, இந்த புள்ளை உன் புள்ள ஒன்று திருச்சபைக்குள்ளே நுழையிறத விரும்பாமல் இந்த ஆவி வந்து இந்த இடத்துல கத்திட்டு இருக்குது, நீங்கள் கட்டி வைங்க, இந்த நிகழ்வு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஒரு 5 செகண்ட் ஒரு நிமிஷம் இருக்கும், அப்படி பிடிச்சிருந்தேன், பிடிச்ச என்னை தள்ளிச்சு கத்துச்சு ஆ ஊன்னு கத்துச்சு கையெடுத்தேன், போத்துன்னு கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் வந்து நான் இந்த ஒரு பேயை ஓட்டுறதுக்காண்டி நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணதோ அல்லது அப்படிலாம் தியான தர்மங்கள்லாம் பண்ணி அப்படி உறுத்தெல்லாம் செய்யலை. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருட்பொழி வாழ்வில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை வச்சு எனக்கு தெரிஞ்ச கடவுள் கொடுத்த நான் பொக்கிசமாக நினைக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை தாங்க சொன்னேன், முடிஞ்சு போச்சு. இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அழகையிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கிறதுக்கும் சரி, அழகை பிடித்திருக்கிறவங்களேருந்து நீங்கள் மீட்பு கொடுக்கன்னு நினச்சிங்கன்னா வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க. ஆண்டுடைய வார்த்தை ஒன்று போதும். அதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, அந்த வேர்ட் ஆஃப் காடை ஒருத்தர நறுக்கு நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அழகையும் நம்மை அண்டாது, நமக்கு அறிமுகமானவர்களை அழகையுடைய கையிலிருந்து நம்மால் கட்டாயம் விடுவிக்க முடியும். காரணம், நம் ஆண்டவர் அனைத்து சக்திகளும் உள்ளடக்கியவராக இருக்கிறார். அதைத்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், ஆண்டவரை கண்டால் அழகையே அலரும். இதை கொஞ்சம் கூட மாற்றி சொல்கிறேன் பாருங்களேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை கண்டாலும் அழகை கட்டாயம் அலரும். அதற்கு ஆண்டவருடைய அருளறைந்த வார்த்தைகளை நம்ம சுவைத்து உள்வாங்கணும் அப்படின்ற ஒரு பணியோட, அந்த ஒரு தீர்மானத்தோட இன்றைக்கு நாம் இறையருள் வேண்டி ஜெபிப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய், தலைவனும் பீடத்தில் காணிக்கையாய், தகுதியில்லா என்னை உம்மன்